الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله بحث بن حكيم عن نبيه عن جده أنه قال قلت يا رسول الله من أبر قال أمك قال قلت ثم من قال أمك قال قلت ثم من يا رسول الله قال أمك قال قلت ثم من قال أباك ثم الأقرب بالأقرب رواه أحمد إلا بغلوم புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்ற அவரின் மாளிகை பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய தோழர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகில் இரு வகையான கடமைகளை எம்மீது கடமையாக்கி இருக்கின்றான். ஒன்று, நாம் எல்லோரும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் அவனுடைய முழு கடமைகளையும் சக்திக்கு ஏற்றவாறு நாம் நிறைவேற்றுவது, அவனால் எவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளை முழுமையாக தடை செய்து நம்முடைய வாழ்க்கையை அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உலகில் அமைத்துக் கொள்வது. இன்னொன்று இருக்கிறது, அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். யாரின் மீது யாருக்கெல்லாம் கடமைகளை எவ்வாறு ஏற்படுத்தி இருக்கிறானோ அதில் எந்த குறைபாடுகள் செய்வதையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அதிவேகமாக மக்கள் எல்லோரும் அல்லாஹுவை விட்டு தூரமாகி கொண்டிருக்கக்கூடிய, அதற்கான வழிவகைகள் உலகத்தில் திட்டமிட்டு உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில், நாம் ஒவ்வொருவரும் நமது ஈமானை மிக அவதானமாக பாதுகாத்து அல்லாஹ் எவைகளை நம்மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளிலே மிக கவனமாக காய் நகர்த்தி உலகில் வாழ வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதெல்லாம் எந்த சமூகம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கடமை, அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் உரிமைகள் அவைகளை நிறைவேற்றுவதிலே பொடுபோக்காக இருப்பார்களோ, அப்பொழுது ஆழி பேரலைகள் எனும் சுனாமிகள், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், பாரிய வெள்ள அனர்த்தங்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹ் உலகில் உருவாக்கி நீங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு, நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு, நீங்கள் இழைக்கின்ற உங்களுடைய அநீதிகளுக்கு தான் இவைகள் ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் அவ்வப்போது விளங்கப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னாவான நடைமுறையாக இருக்கிறது. குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால், முன்னால் உள்ள சமூகங்கள் எல்லாம் இப்படி தவறுதலாக நடந்து கொண்டதன் விளைவுகளை எப்படி சந்தித்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் பல கடமைகள், பலர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருந்தாலும், நம்முடைய தாய் தந்தையர்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. இந்த மிம்பர் மேடைகளில் நாமும் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம், பலர்களும் இதை பற்றி சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நான் நம்முடைய தாய் தந்தையர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய விடயம். உலகில் பல விடயங்களை நாம் செய்கின்றோம், பல விடயங்கள் நம்முடைய பொருளாதாரங்கள் இருந்து செலவழிக்கப்படுகிறது, பல விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து அவைகள் நம்முடைய உள்ளங்களுக்கு சந்தோஷம் தருகிறது, கவலை தருகிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கை என்னவோ ஒரு நாள் முடிந்து போய்விடும், ஆனால் மரணத்தின் பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயர்ந்த ரிவா என்ற பொருத்தம், அவன் நீ ஒரு சுவனவாசி என்று அல்லாஹ் நம்மை வலப்புறத்திலே சேர்த்து நம்முடைய கையிலே வலது கையிலே பட்டோலையை கொடுத்து ஈடேற்றமாக நம்மை சுவனத்தில் அனுப்புகின்ற அந்த நாள் இருக்கிறது. அது எல்லா உறவுகளையும் அல்லாஹ் இழுத்து பேசாவிட்டாலும் நம்முடைய பெற்றோர்களோடு அல்லாஹ் நம்முடைய விஷயங்களை இழுத்து அல்லாஹ் பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், உங்களுடைய சுவனம் உங்களுடைய தாய்மார்களுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாயும் தந்தையும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. உலகில் நாம் இவ்வளவு தூரம் நடந்து தவழ்ந்து இன்று உலகில் என்னென்னமோ ஒரு பெயர்களை சூட்டிக்கொண்டு சமூக அந்தஸ்துகளோடு நாம் வாழுகிறோம் என்றால், ஒரு காலத்திலே நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக பல சிரமங்கள் பட்டிருக்கிறார்கள். நாம் உலகிலே எப்படி பிறப்போம் என்பதை தெரியாமல் நம்முடைய தாய் நமக்காக சிரமப்பட்டிருக்கிறாள். என்னுடைய பெயரோடு இணைத்து என்னை தந்தை என்று அழைக்க வேண்டிய ஒரு மகன் உலகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக, ஒரு மகள் உலகத்திலே உருவாக வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை நம்முடைய தந்தை செய்திருக்கிறார். அவர் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தால் பலர்களிடத்திலே தன்னுடைய மகன் மகள்மார்களுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி பல சிரமங்கள் பட்டிருக்கிறார். ஹார்ட்வேயாக நிலை வேலை செய்யக்கூடிய அந்த இரும்பு கடைகளிலே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய தந்தை என்னுடைய மகனை ஒரு வைத்தியராக ஒரு இன்ஜினியராக ஒரு சமூகத்தில் நல்லவராக பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பழுவான அந்த பாரங்களை தூக்கும் போதெல்லாம் அந்த பாரங்கள் அவருக்கு தெரியாது, மறைந்து போகிறது. தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் கண்ணுக்கு முன்னால் வரும் பொழுது இப்படி ஒரு விவசாயி, இப்படி ஒரு நாட்டாமி, இப்படி உலகத்திலே ஒவ்வொரு என்ன துறைகளிலே ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்று உழைக்கிறார்களோ, இந்த உழைப்புக்குள்ளே எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேங்கி நிற்கிறது, மறைந்திருக்கிறது. அதனால் அந்த உழைப்பினுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு விளங்குவது கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஊர்களிலும் தான், ஏனைய இடங்களிலும் சென்று பார்த்தால் தெரியும், அன்பார்ந்தவர்களே, கையெழுத்து வைக்க தெரியாத எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை டாக்டராக பார்த்திருக்கிறார்கள், இன்ஜினியராக பார்த்திருக்கிறார்கள், கணக்காளராக பெரிய பெரிய வெளிநாட்டிலே பெரும் நிறுவனங்களிலே மேனேஜராக அந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்ற நடத்துனராக அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பாவம், இவருக்கு தன்னுடைய சொந்த பாசையை கூட சில வேளைகளில் வாசிக்க தெரியாமல் இருக்கின்ற ஏராளமான பெற்றோர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அவர்கள் வயல்களிலும் கடல்களிலும் கரைகளிலும் எங்கே கடைகளில் எல்லாம் மிக சிரமங்களோடு தன்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்திற்காக உழைத்தவர்கள். இப்படித்தான் அன்பா நம்முடைய தாயும் நமக்காக சிரமப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று நாம் அவர்களுக்கு செலவழிக்கும் போதெல்லாம் கணக்கு பார்க்கிறோம். அவர்களுக்கு மருந்துக்கு செலவழிப்பது நமக்கு பாரமாக இருக்கிறது, அவர்களுக்கு உணவுக்கு செலவழிப்பது நமக்கு பாரமாக இருக்கிறது. அவர்களை குடும்பத்தோடு வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களில் ஒருவராக இணைத்துக் கொள்வது கூட இன்று பாரமாக இருக்கின்ற அளவிற்கு நாம் நடந்து வந்த அந்த பாதையை நாம் மறந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய தாயும் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே ரெண்டு பேருக்குமாக மருந்து இருக்கிறார், ரெண்டு பேருக்கும் அந்த வைத்தியர் ரெண்டு பார்மசிக்கான துண்டு கொடுத்திருக்கிறார், மருந்தகத்திற்கு துண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவர் தன்னுடைய மனைவிக்காக மருந்தை வாங்கிக் கொள்கிறார். உம்மாவுடைய அந்த துண்டை கொடுக்கும் போது இது எவ்வளவு நாளைக்கு இந்த துண்டு எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மருந்துக்கு வரும் என்று கேட்டு ரெண்டு வாரம் என்றால் ஒரு வாரமாக ஆக்கிக் கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய தாய் ஒரு தாழ்ந்த இடத்தில் இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். ஆக அன்பார்கள், இப்படி சமூகத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள், ஒரு தாய் நமக்காக எத்தனை சிரமமான பாதைகளை கடந்து அவள் வந்திருப்பாள். சுபஹானல்லாஹ், நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அவள் வைத்தியர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு நிறைய சிரமையாக இருக்கிறது, அதனால் உங்களுடைய மகளுக்கும் மகனுக்கும் இது வரலாம், அதனாலே நீங்கள் உங்களுடைய என்னென்ன சாப்பாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால் அவள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க மாட்டாள். எத்தனையோ உணவுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள், எத்தனையோ ஆசைகளை விலக்கிக் கொள்கிறாள், எத்தனையோ தேவைகளை தவிர்த்து கொள்கிறாள், இரவை பகலாக பகல இரவாக மாற்றி அவள் சிரமப்படுகிறாள். அன்பார்ந்தவளே, எனவே இந்த தாய்க்காக நாம் உலகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? எத்தனையோ மகன்மார்களை சந்திக்க முடியுமாக இருக்கிறது, தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் உம்ரா செய்பவர்கள், தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் ஹஜ் செய்பவர்கள், தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ உலகத்தில் ஒரு தாய் கேள்விப்பட்டால் சந்தோஷப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் மறைத்து அன்பார்ந்தவர்களே, இன்று தாய் பாரமாக இருக்கிறார், ஒரு தந்தை பாரமாக இருக்கிறார் என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், எப்பொழுது ஒரு தந்தை தன்னுடைய நண்பனை விட தாழ்ந்தவனாக, உன்னுடைய நண்பனை விட உன்னுடைய தந்தை உனக்கு தாழ்ந்தவனாக ஆகும் பொழுது, உன்னுடைய மனைவியை விட உன்னுடைய தாய் உனக்கு தாழ்ந்தவனாக தெரியும் பொழுது உலகத்தில் கொடிய அனல் காற்றை அல்லாஹ் உருவாக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்பார்ந்தவர்களே, அனல் காற்று என்றால் அவருடைய தொழிலிலே, அவருடைய வியாபாரத்திலே, அவருடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு என்ன விடயங்கள் இருக்கிறதோ அவைகளில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை அவர் சந்திப்பார். வெளியிலே மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு இவர் நல்ல வாழ்க்கை வாழ்வது போல இருக்கும், ஆனால் வாழ்க்கையிலே மிக சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நம்முடைய தாய் நமக்காக சிரமப்பட்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அன்பான நாம் வேலையிலே, வேலை பழுவிலே, கஷ்டங்களிலே, சிரமங்களிலே இருந்து வீட்டுக்கு வருகின்றோம். இரவிலே பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது. மனைவி நினைக்கிறாள், என்னுடைய கணவர் இன்று வளமையை விட நேரம் கழித்து வந்திருக்கிறார், அவர் வேலை செய்கின்ற இடத்திலே கடினமாக உழைத்திருக்கிறார், அதனாலே என்னுடைய கணவனுக்கு நான் சிரமம் கொடுக்க கூடாது என்று அவள் தூங்கி இருக்கின்ற அந்த அறையை, அந்த காம்பரை விட்டு அடுத்த அறைக்கு அவள் சென்று தன்னுடைய பிள்ளையை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாள். அந்த பிள்ளைக்கு வயிற்றில் வலியோ ஏதோ ஒன்றினால் அழுது கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கணவருக்கு நீண்ட நேர அழுகைக்கு பிறகுதான் எங்கோ யாரோ சத்தம் போடுவது போல விளங்கி அவர் பார்க்கிறார். அருகிலே இருந்த மனைவியை காணவில்லை, அருகிலே இருந்த பிள்ளையை காணவில்லை. பதறி எழும்பி பார்க்கிறார், அடுத்த அறையிலே தன்னுடைய மனைவி இருக்கிறார். அவர் மனைவியிடத்திலே கேட்கிறார், ஏன் என்னிட நாம் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தை விட்டு அங்காலே சென்றிருக்கிறார் என்று கேட்க அவள் சொல்லுகிறாள், நீங்கள் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தீர்கள், அதனாலே உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை, இந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கலாம் என்று நான் அங்காலே வந்திருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் கொஞ்சம் இதற்கு உதவியாக இருக்கவா என்று அவர் கேட்டால் கூட அந்த மனைவி சொல்லுவாள், இல்லை இல்லை, நீங்கள் தொழிலிருந்து சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள், நான் சமாதானப்படுத்துகிறேன் என்று அந்த தாய் அன்றைய இரவு முழுதையும் அந்த பிள்ளைக்காக அவள் தியாகம் செய்கிறாள். அன்பா, என்னுடைய மனைவி இன்று என்னுடைய குழந்தைக்காக இப்படி சிரமப்படுவது போன்றுதான் அன்று ஒரு நாள் என்னுடைய தாயும் இப்படி சிரமப்பட்டிருப்பாள். என்னுடைய தந்தை சில வேளைகளிலே சிரமமான தொழில்களிலே ஈடுபட்டிருப்பார். என்னுடைய தந்தையை சிரமப்படுத்த கூடாது என்பதற்காக என்னுடைய தாய் எத்தனை இரவுகள் எனக்காக விழித்திருந்திருப்பாள், எத்தனை இரவுகள் எனக்காக சிரமப்பட்டிருப்பாள். அன்பார்ந்த, அந்த தாய் தான் இன்று ஒரு நேர மருந்துக்காக இந்த பணத்தை எதிர்பார்க்கிறாள். அந்த தாய் தான் நான் எங்காவது போய் வீட்டுக்கு வந்தால் மகன் நீங்க எப்பொழுது திரும்ப வருவீர்கள் என்று வாரத்துக்கு ஒருமுறை நான் வரும்போது அவள் கேட்கிறாள் என்றால் அந்த கேள்விக்குள்ளே எனக்கும் செலவுக்கு ஏதாவது தரமாட்டீர்களா என்றுதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ பிள்ளைகள் அன்பார்ந்தவர்கள் தன்னுடைய தாயை அதாவது கவனிப்பதில்லை, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளுக்கு உதவுவதிலே மிக சிரமங்களோடு இருப்பதை நாம் இன்று பார்க்கிறோம். கொடுக்காமல் இருப்பது ஒன்று, அவருடைய உள்ளங்களை புண்படுத்துவது, அவர்களை சிரமப்படுத்துவது வார்த்தைகளால், பேச்சுக்களால், அவர்களுடைய உருக்கமா உருக்கி பார்வையினால். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் தஅபுது, நீங்கள் என்னையே வணங்க வேண்டும், என்னையே வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமான முறையில் நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். வலா தகுல்லஹுமா, அவர்களை பார்த்து நீங்கள் ஆச்சி என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் அவர்களுக்கு பாவித்து விடக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் உங்களை வளர்ப்பதற்காக நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். அன்பான செங்கல் இருக்கிறது, 2-3 கிலோ இடையில ஒரு செங்கலை ஒரு மணித்தியாலம் தூக்கி வைத்துக் கொண்டிருங்கள், பாப்போம் எவ்வளவு சிரமமாக இருக்கும். கையில தூக்கி வைத்தால் எவ்வளவு சிரமமாக, இந்த கையில வைப்போம், அந்த கையில வைப்போம், கீழே வைப்போம், தூக்குவோம், அன்பாக பாரமாக இருக்கும், தோளிலே வைப்போம், தலையிலே வைப்போம். ஆனால் ஒரு தாய் 4 மணி நேரங்கள், 3 மணி நேரங்கள் வயிற்றிலையும் பிள்ளையை சுமந்து கொள்கிறாள், அதற்கு வெளியிலே அந்த பிள்ளை பிறந்து வந்து 6 கிலோ 7 கிலோ 5 கிலோ எடையுடையதாக இருக்கிறது. கிளினிக் சென்றால் அன்பாக போல் இல்லையே அந்த தாய் நிற்கிறாள், அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாள், இரக்கமாக கொஞ்சிக் கொள்கிறாள், அன்பாக அணைத்துக் கொள்கிறாள். சுபஹானல்லாஹ், பார்ப்பதற்கு எவ்வளவு அந்த தாயினுடைய அன்பு வெளிப்படையாக இருக்கிறது. அப்படித்தானே நம்மளை நம்முடைய தாய் சுமந்திருப்பாள், அப்படித்தானே நம்முடைய தாய் நமக்காக சிரமப்பட்டிருப்பாள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நம்முடைய தாயினுடைய இது உண்மையிலேயே மனிதன் மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் மிக உயர்ந்த கடமை. ஒரு தாயுடைய விஷயத்தில் ஒவ்வொருவருமே குறிப்பாக ஆண் மக்களாகிய நாம் மிக அவதானமாக நடக்க வேண்டும், மிக அவதானமாக நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அவர், நான் யாருக்கு மிக நல்ல முறையில் நடக்க வேண்டும், நான் யாரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மாவுடைய உம்மாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உடைய உம்மாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். திரும்ப அந்த சஹாபி கேட்டார்கள், திரும்ப 2வது தடவையும் சொன்னார்கள், உம்மக், உடைய உம்மாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், சும்மாவர், 3வது முறையும் கேட்கிறார். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உடைய உம்மாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். 4வது முறைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபாக், உடைய வாப்பாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, 3 கட்டங்களை ஒரு தாய் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறாள் என்பதை உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஒன்று, நாம் சிறு பருவம், எந்த நலவுகளும் தெரியாது, நம்மால் எந்த லாபங்களையும் நம்முடைய தாய் அடையப் போவதில்லை, நம்மை தூக்கி கொஞ்சிக் கொள்வதை தவிர அவளுக்கு என்று நம்மால் எந்த லாபமும் கிடையாது. அந்த சிறு பராயம் கிட்டத்தட்ட 8, 9, 10 வயதுகள் வரை நம்மை பாடசாலைக்கு அனுப்பினால் நாம் வருவரை அவருடைய உள்ளம் நம்மோடு இருக்கும், அவருடைய ஏக்கம் நம்மோடு இருக்கும். அவள் கொஞ்சம் நாம் தொடங்கிவிட்டால் எத்தனையோ கோள்கள் எடுப்பாள், அங்கே பேசுவாள், இங்கே பேசுவாள், ஆட்டாவிற்கு பேசுவாள். இப்படி பதறி பதறி காலம் கழித்த ஒரு காலம் தான் நம்முடைய 6, 7, 8 வயசான பள்ளி பருவம். அதற்கு பின்னாலே ஒரு காலம் இருக்கிறது, காலை பருவம். அன்பார்ந்தவர்களே, அதில் நாம் வெளியிலே சென்றால், 10 நாட்கள் வெளியே சென்றால் பாதி நாட்கள் நாம் சண்டையோடும் பிரச்சனையோடும் சச்சரவோடும் பல சிரமங்களோடும் நம்முடைய குடும்பத்திற்கு பல தலை வலிகளோடும் தான் நாம் வந்திருக்கிறோம். பஜார்களிலே, கிரவுண்டுகளிலே, விளையாடுகின்ற இடங்களிலே, நண்பர்களோடு, அண்டை வீட்டார்களோடு ஏதாவது எதையாவது இழுத்துக் கொண்டு நாம் வருவோம். ஒரு 20 வயது வரை அந்த தாய் இதையும் சமாளிப்பாள், சகித்துக் கொள்வாள். பகிரங்கமாக செல்ல தெளிவாக நம்மிடத்திலே குற்றம் இருந்தாலும் கூட தன்னுடைய தான் மகனே என்ற அந்த உணர்விலே அவள் அந்த குற்றத்தை மறைப்பாள். அதற்காக ஏராளமான மனசாட்சிக்கு வெளியிலும் அவள் நடந்து கொள்ள வேண்டி வந்தால் அதையும் அவள் தாங்கிக் கொள்ளுகிறாள், அதை நிகழ்த்துகிறாள், அதை நடக்கிறாள், அப்படி நடந்து கொள்ளுகிறாள் என்றால் அன்பார்ந்தவர்களே, அந்த இளமை காலத்திலும் நம்மோடு நம்முடைய தாய் போராடினாள். அதற்கு பின்னாலே நாம் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு நல்ல அன்பு செலுத்துகின்ற ஒரு பெண்ணோடு என்னுடைய மகன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் எத்தனையோ சிரமங்களை தாங்கிக் கொண்டு இவ்வளவெல்லாம் வளர்த்த என்னுடைய மகனை இன்னொருடத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறதே என்ற ஆதங்கம் இருந்தாலும் ஒரு ஒரு பெண்ணுடைய அன்பு, ஒரு பெண்ணுடைய அரவணைப்பு, ஒரு பெண்ணுடைய உணர்வு ரீதியிலான பாசம் கலந்த உடல் ரீதியிலான சந்தோஷங்களை என்னுடைய மகன் அனுபவிக்க வேண்டுமே என்பதற்காக அவளுடைய திருமணத்துக்குள்ளே நுழைந்து அதற்கு பின்னால் அவர் பெரியவராகின்றவரை அவள் நம்மோடு தாயாகவே நடந்து கொள்ளுகிறாள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் என்னமோ கேட்பார்கள், ஆனால் நம்முடைய தாய் நம்மிடத்தில் என்ன கேட்பாள் தெரியுமா? சாப்பிட்டாயா? எப்படி உடல் நலமாக இருக்கிறாயா? ஒவ்வொருவரும் என்னென்னமோ எதிர்பார்ப்பார்கள் உலகத்திலே, ஆனால் தாய் நம்மிடத்திலே நம்முடைய சுகத்தை எதிர்பார்க்கிறாள், நம்முடைய நலனை எதிர்பார்க்கிறாள். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன்னுடைய ஒரு மகனை படிக்க வைத்து ஆளாக்கி வளர்த்தெடுக்கிறாள். அதுக்கு கீழான சில பிள்ளைகள், மேலாலும் சில பிள்ளைகள், குடும்பமும் ஒரு வறுமையான குடும்பம். எப்ப பார்த்தாலும் அவர் தொழில் தேடி வெளியிலே செல்லுவார், ஆனால் தொழில் கிடைக்காமையினால் அவர் வீட்டுக்கு வருவார். குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளும் அவரை ஏதாவது குத்தலாக பேசுவார்கள், ஆனால் தாய் மட்டும் அழைத்துக் கொள்வாள். ஒரு நாள் இந்த மகன் வெளியே சென்று வருகிறார். கடினமான மழை, அவர் குடை கொண்டு செல்வதற்கு மறந்துவிட்டார். அந்த மழையிலே நனைந்து நனைந்து அவர் திரும்பி வருகிறார். வாசலுக்கிட்டே வரும் பொழுது பகல் சாப்பாட்டுடைய நேரத்தையும் அந்த நேரம் கடந்திருந்தது. வாசலிலே இருக்கின்ற அவருடைய தந்தை சொல்லுகிறார், இன்றும் ஒரு 100, 150 ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுத்து வந்திருக்கிறாய், நான் சிரமப்பட்ட பணம், அது இன்றும் வீணாகி இருக்கிறது. படிப்பிக்கும் போதும் உனக்காக நான் செலவழித்தேன், படிப்பித்ததன் பின்னாலும் இன்று எனக்கு செலவாக இருக்கிறது என்று அவர் ஏசிக்கொண்டே இருக்கிறார். சகோதரி சொல்லுகிறாள், நீ குடையை கொண்டு போகவில்லை, ஒரு ஓரத்திலே நின்று நனையாமல் வந்திருந்தால் இன்னும் ஒரு 100 ரூபாய் மருந்துக்கு போகாமலாவது லாபமாக இருந்திருக்கும். அவள் ஏசிக் கொண்டிருக்கிறாள், அதை தாண்டியும் அவள் செல்லுகிறாள். யாரோ யாரோடு பேசுவதை கேட்டு சமையல் அறையில் இருந்து ஒரு தாய் வருகிறாள். அவருடைய தாய் வருகிறாள். சுபஹானல்லாஹ், தண்ணீர் தலையிலே சொட்டி கொண்டிருக்கிறது, வயிறு முதுகோடு ஒட்டி இருக்கிறது. தன்னுடைய மகனை அப்படியே கிட்ட அணைத்து அவள் சொல்லுகிறாள், மகனே, ஒரு கொடை கொண்டு போயிருக்க கூடாதா என்று தன்னுடைய சாரியின் முந்தானையினால் அந்த தலையை துடைக்கிறாள். ஒட்டிய வயிறை பார்த்து சொல்லுகிறாள், சாப்பாட்டில் கை வைத்தது மட்டும்தான் மகனை வந்திருக்கிறாய், எனவே நீ நேரம் கழித்து வருவாய் என்று உனக்கு சாப்பாடு வைக்கவில்லை என்று தன்னுடைய சாப்பாட்டை கொடுக்கிறாள். இப்படி அன்பார்ந்தவர்களே, உள்ள ரீதியாக தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரே ஒரு உரிமை ஒரு தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருக்கும் இப்படி நடந்து கொள்ள முடியாது, நடக்கவும் தெரியாது. அதனாலேதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஒரே வீட்டிலே தன்னுடைய தாயை பராமரிக்கின்ற பொறுப்பு ஒரு மகனுக்கு இருந்தால், மனைவியும் தாயும் இருந்தால், தாய் வந்தால் அவள் வயிற்றை பார்ப்பாள், மனைவி வந்தால் பொக்கட்டை பார்ப்பாள், இவர் பொக்கட்டில் எவ்வளவு தள்ளி கொண்டு வந்திருக்கிறாள், ஆனால் ஒரு தாய் வயிற்றை பார்ப்பாள், என்னுடைய மகனுடைய வயிறு எவ்வளவு நிறைந்திருக்கிறது, இன்று சாப்பிட்டிருக்கிறானா, பசியோடு வந்திருக்கிறானா என்பதைத்தான் அவள் பார்ப்பாள். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் அன்பு செலுத்துகின்ற தாய் ஒருவேளை சாப்பாட்டுக்காக நம்மிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படுகிறது, ஒரு நேர மருந்துக்காக அவள் கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அவளுடைய உணர்வுகளை, அவள் நம்முடைய உணர்வுகளை ஏராளமாக புரிந்து கொண்டு நமக்காக சிறு பராயத்திலிருந்து இன்று வரை சிரமப்படுகிறாள், ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் அவள் முதுமை பருவத்தை அடைந்திருக்கிறாள், அவளுடைய தேவைகள் இருக்கிறது, அவளுக்கு உழைத்துக் கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்? ஒருவேளை இன்றைய தந்தையாவது ஒரு ஓடிங் பிளேஸிலே தங்கிவிடுவார், என்னவாது முன்பின் ஒரு மசூதியை தங்கிவிடுவார், என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய வீட்டை தவிர அவள் எங்கு செல்லுவாள் என்ற உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய தாய்மார்களோடு வித்தியாசமாக நடந்து கொள்ளுகின்ற ஏராளமான பிள்ளைகளை இன்றைய காலத்தில் நம்மால் சந்திக்க முடிகிறது. இன்றைய காலத்தில் ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நமக்கு இந்த உரிமை இருக்கிறது, நமக்கு நம்முடைய தாயோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை இருக்கிறது. நாம் ஒரு நடுத்தரமான தொழிலாளியாக இருந்தாலும் கூட பலர்கள் வசதி வாய்ப்புகளோடு உள்ளவர்கள் தன்னுடைய தாயை தந்தையை உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக அழைத்து செல்கிறார்கள். எனக்கும் இப்படி இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் நீங்கள் ஒரு தாயிடத்திலே சொல்லி பாருங்கள், உம்மா இன்ஷா அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பு தந்தால் நிச்சயமாக நான் உங்களை உம்ராவுக்கு அழைத்து செல்வேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். சுபஹான் அல்லாஹ், அவர் எத்தனை பேரிடத்திலே இதை சொல்லுவாய் தெரியுமா? எவ்வளவு துவாசி வாத்திரியுமா சொல்லுவான், மகனை நீ கூட்டி போகாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் உனக்கு வசதியும் வாய்ப்பையும் தரட்டும் என்று எவ்வளவு தன்னுடைய உள்ளத்திலே ஆசைப்படுவாள். அன்பான இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கூட நம்முடைய மனைவிக்கு சொல்லும் அளவிற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் அளவிற்கு, நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லும் அளவிற்கு, நம்முடைய தாய்க்கு சொல்ல தெரியாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், ஏராளமான மகன்மார்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, மிக தேவை இருக்கிறது நாம் இந்த மனித உரிமையை, இந்த அடியானுக்கு செலுத்த வேண்டிய இந்த கடமையை நாம் நிறைவேற்றாமல் சென்று விடுவோமே ஆனால் நாளை கியாமத்திலும் இதற்காக நாம் மிகப்பெரிய பதில்கள் சொல்ல வேண்டி வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நம்முடைய தாயோடு நாம் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், இரக்கமாக நடந்து கொள்ள. பல வேளைகளிலே அவள் நமக்கு புத்திமதி சொல்லுவாள், அன்பாக அவள் முதிர்ச்சி அடைந்து பல இடங்களை சந்தித்து பலர்களுடைய வாழ்க்கையிலே பலர்கள் வாழ்க்கை ரீதியாக தோற்று போனதை வெற்றியடையாமல் இழந்த அந்த வெற்றியை என்னுடைய மகன் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பல புத்திமதிகள் சொல்லுவாள். அது இளமை பருவங்களிலே சில வேளைகளிலே அது தெரியாமல் இருக்கலாம், அதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் பல மெம்பர்களிலே ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், அன்பார்ந்தவர்களே, நான் ஒருவரை சந்தித்தேன். அவர்கள் 3 ரோதை வண்டியிலே வந்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது எல்லா இடத்திலும் அவர் எதையும் கேட்க மாட்டார், கொஞ்சம் அமைப்பாக மசூதிகளோடு தொடர்புள்ளவர்களோடு ஏதாவது தன்னுடைய பசி என்றால் மருந்து என்றால் அவர் கேட்பார். ஒரு நாள் அவர் நம்மிடத்திலே வந்து சொன்னார், மௌலவி என்னுடைய கால் ஒன்று இழந்திருக்கிறேன், இல்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா இது ஏன் இந்த கால் இல்லாமல் போனது என்று. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் சீனி வியாதி ஒவ்வொரு வியாதிகள் வருகிறது, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறானோ தெரியவில்லை உங்களுக்கு என்று சொன்னேன். அவர் சொன்னார், என்னுடைய இளமையான காலத்திலே நான் விளையாடுவதற்காக கிரவுண்டுகளுக்கு செல்வேன், விளையாடி விட்டு திரும்பி வந்தால் என்னுடைய வீட்டுக்கு இரவு நேரம் கழித்து 10 மணி 11 மணி வரை சில நண்பர்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், எங்களிடத்திலே சில சிகரெட் பாவிக்கின்ற சில சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். என்னுடைய தாய் நல்ல இபாதத்தாளி, அவள் எனக்கு ஒரே சொல்லுவாள், இந்த மாதிரியான ஆக்களோடு சேராத மகன், உன்னுடைய வாழ்க்கையை சாப்பிட்டு விடுவார்கள், உன்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் என்று ஒரே சொல்லுவாள். ஒரு நாள் நண்பர்களோடு நான் ஒரு பயணம் போவதற்கு தயாராக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் இந்த பயணத்திலே உடன்பாடே இல்லை அவளுக்கு, அவள் எவ்வளவோ தடுத்து பார்த்தாள், என்னென்னமோ சொல்லி பார்த்தாள், எனக்கும் கோபம் மேலிட்டது. அதனால் அவளுக்கு என்னுடைய காலை தூக்கி நான் அடிப்பதற்கு நினைத்தேன், ஆனால் நாளை இது ஊரிலே பிரச்சனை ஆகிவிடுமே, இவள் 4 பேரிடத்தில் சொன்னால் மதிப்பு பெயருமே என்பதற்காக அவளுக்கு ஓங்கி அந்த காலை ஒரு கதவிலே அடித்துக் கொண்டேன். நான் அந்த பயணம் சென்று வந்து விட்டேன். திருமணம் ஆகி எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது என்னுடைய இந்த கால் போய்விட்டது. நான் பலர்களிடத்திலே இதை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கால் என்னுடைய உம்மாவுக்கு ஓங்கியதற்காக போய்விட்டது. நீங்கள் யாரும் உங்களுடைய உம்மாவிற்கு காலை ஓங்கி விடாதீர்கள், மோலை உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது கபரில் இருக்கிறார்கள், அவரை கபரை வெளிச்சமாக்க வேண்டும். இப்படி அன்பார்ந்தவர்களே, உலகில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தன்னுடைய தாயோடு நடக்க தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். மனைவிக்காக, நண்பர்களுக்காக, அல்லது வியாபாரங்களுக்காக, பணங்களுக்காக, காணிகளுக்காக உறவுகளை தொலைத்து விட்டு அன்பார்ந்த இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே நம்மை விட நம்முடைய மூத்த நாளாவிற்கு அவள் வீட்டிலே ஒரு கூடுதலான பங்கு கொடுத்திருக்கலாம், அல்லது காணியிலே ஒரு கூடுதலான பங்கு கொடுத்திருக்கலாம். அது நமக்குள்ள விஷயம் அல்ல, அன்பான உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சொத்திலே இவ்வளவுதான் பங்காக கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கடமையும் பெற்றோர்களுக்கு இல்லை. அவர்கள் மரணித்தால் மட்டும்தான் வராசத்து என்ற அந்த பாகை பிரிவினையில் குர்ஆன் ஹதீஸ் பல விடயங்களை சொல்லியிருக்கிறதே தவிர, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் எதையும் கொடுக்கின்ற உரிமையை அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு மனிதன் சதக்கா செய்திருக்கிறார், ஒரு மனிதனுக்கு எதையாவது ஹதியாவாக கொடுத்திருக்கிறார், கொடுத்த அவர் திரும்ப அதை வாங்குவது, அதை கேட்டு எடுத்துக் கொள்வது எத்துசலாசம் சொன்னார்கள், அது ஒரு நாய் சாப்பிட்டு திரும்ப அதை வாந்தி எடுத்து திரும்ப அதை சாப்பிட்டுக் கொள்வதற்கு சமன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா அபாக், உன்னுடைய வாப்பாவை தவிர உன்னுடைய வாப்பா உனக்கு ஒன்றை ஹதியா செய்திருக்கிறார், உன்னுடைய வாப்பா உடைய தந்தை உனக்கு எதையாவது தந்திருக்கிறார், திரும்ப அவருக்கு அதை பறித்து வாங்கிக் கொள்ளுகின்ற உரிமையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நாம் அவதானமாக நிதானமாக நடக்க வேண்டிய உறவு என்றால் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், அதிலும் நம்முடைய தாய் வயோதிபத்தை அவள் அடைந்திருக்கிறாள், முதுமை பருவத்தை அவள் அடைந்திருக்கிறாள், இப்பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவள் பாரமாக இருக்கிறாள். வீட்டிலே ஒரு ஓரத்தில் கூட வைத்துக் கொள்வதற்கு இன்று அதிகமானவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அவளுடைய இருமல், அவளுடைய நோய், அவளுடைய கடினமான அந்த நிலை, அவருடைய வயோதிபம் அவள் தன்னுடைய குடும்பத்துக்கு பாரமாக இருப்பது போல் விளங்குகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ரெண்டு பேரை பற்றி சொல்லும் பொழுது ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நீங்கள் அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், அவர்கள் நாங்கள் சிறு பராயமாக இருக்கும் பொழுது எங்கள் மீது காட்டிய அன்பை போல, எங்கள் மீது செலுத்திய பாசத்தை போல அவர்கள் இப்பொழுது கபர்களிலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அல்லது வயோதிபத்தை அடைந்து எதையுமே செய்ய முடியாத அந்த கிள பருவத்திலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, அவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக, ரஹ்மத்தின் மேலான அந்த இரக்கத்தை அவர்கள் மீது சொரிந்து விடுவாயாக என்று நம்மை சொல்லும்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் பெற்றோர்களோடு உள்ளவர்கள், நாம் இன்று பெற்றோர்கள் ஆகியிருக்கின்றோம். நாம் நம்முடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோமோ, அல்லாஹ்வுடைய சுன்னாவான நடைமுறை ஒன்று இருக்கிறது, நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களோடு நடந்து கொள்கிறோமோ அது போலவே நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுக்காக நாம் எவ்வளவு தியாகம் செய்கிறோமோ அது போலவே நம்முடைய பிள்ளைகளும் நமக்காக தியாகம் செய்வார்கள். அன்பார்ந்தோரை, நாம் மறைத்து சில நேரங்களிலே நம்முடைய பெற்றோர்களை கேசி விட்டோம், இது என்னுடைய பிள்ளைகள் கேட்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய நல்லெண்ணங்களை, அன்பை, பாசத்தை போடுவது உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அல்ல, அல்லாஹ்வே போடுவான். நாம் நம்முடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் நம்மோடும் நம்முடைய பெற்றோர்கள் நடந்து கொள்வார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் எல்லோரும் மிக அவதானமாக கவனமாக நம்முடைய பெற்றோர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர்களோடு நடந்து கொள்ளுகின்ற விடயத்தில் எவ்வளவு அவதானமாக இருக்கும்படியாக, பெற்றோர்களுக்கு உங்களுடைய பணம் எவ்வளவு செலவழிக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு உரிமையாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். சையது தாபியீன் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உயிரோடு வாழ்ந்த ஒரு மனிதர், யமன் நாட்டை சேர்ந்தவர்கள். சவுதிக்கும் யமனுக்கும் இடையிலே போர்டர் தான் இருக்கிறது. அதிகமானவர்கள் யமனிலே இருந்து வந்து ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரவில்லை. உலகத்தில் அன்பார்ந்தவர்களே, உலகில் உள்ள அத்தனை சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களும் வலிமார்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சஹாபியினுடைய கடைசி படித்தரத்தில் இருக்கின்ற சஹாபி கடைசி படித்தரம் என்றால் ஒரு முறைதான் ரசூலுல்லாஹி கண்ணால் பார்த்தால், ஒரு தடவையுடைய கையை பிடித்து முசாபஹா செய்து பைய செய்து கொண்டார், இதற்கு எவ்வளவு நேரம் செல்லும், ஒரு நிமிஷம் சென்றிருக்க மாட்டாது, அல்லது சில செகண்ட்கள் போயிருக்க மாட்டாது, இந்த ஒரு சில செகண்ட்கள் ரசூலுல்லாஹுடைய திருமுகத்தை பார்த்து சஹாபி என்ற அந்தஸ்து அடைந்து கொண்ட அவர்களுக்கு ஈடாக உலகில் எந்த மனிதர்களுக்கும் வர முடியாது. அன்பார்களே, உலகில் அவ்வளவு அல்லாஹ்வுடைய நேசர்களும் சேரட்டும், உலகத்தில் இருக்கிற அனைத்து உலமாக்களும் ஒன்று திரளட்டும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய விடயத்தில் சத்தியம் செய்தால் அல்லாஹ் உடனடியாக வானத்தின் கதவுகளை திறக்கின்ற அபுதால்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கியாமத் நாள் வரை. அந்த அபுதால்கள் கோடான கோடி அபுதால்கள் ஒன்று சேர்ந்தாலும் நாம் மேலே சொன்ன அந்த சஹாபியுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கூட தன்னுடைய தாயை பராமரிப்பதற்காக உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் வரவில்லை, தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய தாயினுடைய கடமை அவள் இறுதி அந்திம வேளையில் இருக்கிறாள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்க்க அவர்கள் வரவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக பஷாரத் சொன்னார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஒரு காலம் வரும், அதிலே கர்ன் என்ற கோத்திரத்தார்களை அல்ல ஊரை சேர்ந்த உயிஸ் என்பவரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர்களிடத்திலே சொல்லுங்கள், உங்களுக்காக இந்த உம்மத்திற்காக துவா செய்ய சொல்லுங்கள். அவர் முஸ்தஜாபு துவாவாக இருக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அந்த அளவு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்கள் தன்னுடைய தாயை பராமரிப்பதற்காக, தாயினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதை கூட அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நான் உங்களுக்கு எவ்வளவு அன்புக்குரியவனாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, மற்றும் உண்டான மனிதர்களை விட நான் உங்களுக்கு பிரியமுள்ளவனாக ஆகாதவரை உங்களில் யாரும் பூரணமான ஈமான் கொண்டவனாக உலகத்தில் ஆக முடியாது என்று சொன்னார்கள். தாயை விட நான் நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய அந்திம வேளையிலே கிளப் பருவத்திலே அவளை பராமரிப்பது என்னை பார்ப்பதை விட சிறந்தது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விடயத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய தாய் மீது நமக்கு பெரிய கடமைகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. உலகத்திலே நாம் சில செயல்கள் செய்தால் அதற்கான தௌபா உலகத்தில் செய்து முடித்து விடலாம். ஆனால் ஒருவர் தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தந்தைக்கு மன விருப்பத்தோடு ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு குற்றத்தை செய்துவிட்டால், ஒரு தாயினுடைய உள்ளம் புண்படுபடி நடந்துவிட்டால் அதற்கான தௌபா அது உலகத்தில் என்ன செய்தாலும், என்னத்தை செய்தாலும் அது ஈடாக மாட்டாது. ஒருவேளை நம்முடைய தாய் கூட நம்மீது உள்ள இரக்கத்தினால் மகனே இப்படி எல்லாம் எனக்கு செய்தாய், நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட அதை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று யாருக்கும் நிபந்தனை போட முடியாது. பொதுவாக ஹதீஸில் இருக்கிறது, ஒரு அடியான் அடியானுக்கு செய்த தவறை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இருக்கிறதே ஒழிய அவள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று எங்கும் கிடையாது. அல்லாஹ் மன்னிப்பதற்கு யாருக்கும் நிபந்தனை போட முடியாது. சில வேளைகளில் தாய்ப்பாசம் மிகைத்து அவள் சொல்லிவிடலாம், இந்த தவறுக்காக மகனே அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்காமல் இருக்கட்டும் என்று அவள் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அரசாங்கம் அதை அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே இவர் குற்றவாளி இல்லை என்று அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க அன்பாக எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஆனால் தாயுடைய விடயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக கடினமான கேள்விகளுக்கு கியாமத் நாளில் கேட்பான். அதற்கு முன்னால் உலகத்தில் தன்னுடைய மனைவியால், தன்னுடைய பிள்ளைகளால் அதற்கான தண்டனையை உலகத்தில் அனுபவிக்காமல் அவர் உலகத்தை விட்டு போகவும் மாட்டார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறை. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் இது போல அண்டை வீட்டார்களுடைய, நம்முடைய பிள்ளைகளுடைய, மனைவியுடைய பல உரிமைகள் நமக்கு இருக்கிறது. இந்த ஏராளமாக நம்முடைய இலங்கை திருநாட்டிலே அன்பார்ந்தவர்களே நிறைய தலாக்குகள், டிவோர்ஸ். அன்பார்ந்தவர்களே, கணவனை மனைவி புரிந்து கொள்ளாமல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல், அல்லது ஏதேதோ என்னென்னமோ விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள், அன்பா சந்தேகங்கள், சந்தேகத்துக்குரிய மாதிரி நடப்பது, சந்தேகத்துக்குரிய மாதிரி பேசுவது, சந்தேகத்துக்குரிய மாதிரி தொலை தொடர்புகளிலே ஈடுபட்டு குடும்பங்கள் சீரழிந்து போவது, இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே நமக்கு உரியதல்ல. பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளின் விஷயத்தில் மிக அவதானமாக உரிமையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுடைய இந்த விடயங்களிலே நாம் அவருடைய எதிர்காலத்தை நாம் பலவிதமாக நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள நாம் எத்தனையோ சிரமப்படுகிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதில் நாம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற வழிமுறைக்கு வெளியிலே நம்ம கண்ணுக்கு தெரிந்த யாருடைய முன்னேற்றங்களை பார்த்து நாம் ஆசைப்பட்டு அதிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதால் அந்த பிள்ளைகள் வீணாகி போகிறார்கள். அதனாலே அன்பார்ந்த பல சந்தர்ப்பங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். கல்வி என்ற கண் சமீபத்திலே நம்முடைய சமூகத்திலே கண்களை மறைத்திருக்கிறது. கல்விக்காக தனிமையாக அனுப்புவார்கள், கல்விக்காக எப்படி வேண்டுமானாலும் அவர்களுக்கு பிரயாணத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் பரதா போட்டு விட்டால் அவளுக்கு மகரம் தேவையில்லை, அப்படி மக்கள் நினைக்கிறார்கள். அதனாலே நினைத்த மாதிரி வாட்டப்பள்ளியில் ஏறிக்கொள்வார்கள், நினைத்த மாதிரி வாகனங்களில் ஏறிக்கொள்வார்கள், நினைத்த மாதிரி கடைக்குள்ளே போவார்கள். அன்பாது அப்படியெல்லாம் கிடையாது. இஸ்லாத்திலே ஒரு பெண் என்றால் அவளுக்கு வழித்துணை தேவை இருக்கிறது, அவளுக்கு உரிமை இருக்கிறது. தன்னுடைய கணவன், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், தன்னுடைய தந்தை, அவர்கள் அல்லாத பயணங்களிலே அவள் தனிமையாக செல்வது எங்கும் இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நாம் விடுகின்ற தவறு சில நேரங்களிலே காலம்பூராக நம்மை அள வைக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே சீர்கேடுகளை உண்டாக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே வரலாற்று தவறுகளை உண்டாக்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் சொல்லியிருக்கிறோம், பிள்ளைகள் என்பவர்கள் வளர மாட்டார்கள், நாம் வளர்க்க வேண்டும். காடுகளிலே மரங்கள் வளரும், மிருகங்கள் வளர்கிறது, பறவைகள் வளர்கிறது. பறவைகளுக்கு மிருகங்களுக்கு யாரும் உணவு கொடுப்பது கிடையாது, காட்டிலே உள்ள அந்த மரங்களுக்கு யாரும் தண்ணீர் ஊற்றுவது கிடையாது, தானாக வளர்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளை அப்படி வளர மாட்டார்கள், வளர்க்க வேண்டும். அமானிதம் எல்லாவற்றிலே ஒப்படைக்க வேண்டும். இது போல் அன்பார்ந்த இவைகளெல்லாம் நாம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளின் பங்குகளாக இருக்கிறது. இந்த பங்குகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அடியார்களுடைய கட்டளைகளையும் செவ்வனே சரியாக நிறைவேற்றிய நல்லோர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொடுத்த நம்முடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்களின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றிய பிள்ளைகளுடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.